സമയത്ത് മെയ്പൊരുൾ യേശുവെ വേലങ്ങൾ കൂറിടും, കരുപ്പൊരുൾ യേശുവെ മെയ്പൊരുൾ യേശുവെ பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ளவரே, நித்தியமானவரே, மாறாதவரே, உண்மை உள்ளவரே, உமை துதிக்கிறோம் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே நீர் பரிசுத்தர், கர்த்தாவே நீர் இரக்கமுள்ளவர், கர்த்தாவே நீர் அன்புள்ளவர். ஆண்டவரே, உம்முடைய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இம்மட்டும் நீர் கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்ற உறுதியை நீர் தந்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமை நேசிக்கிற அன்பு உள்ளங்களை நீர் கொடுத்திருக்கிறீர்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்கள் இருக்கும் இடத்திலே தங்களால் ஏந்த ஊழியங்களை உற்சாகத்தோடு செய்ய முடியாது நீர் அழைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நீர் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சிக்காக, சமாதானத்திற்காக, உற்சாகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எந்தெந்த காலகட்டங்களிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை வெளிப்படுத்தி கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதையை நடக்க அவர்களுக்கு தேவையான உம்முடைய பலனையும் வல்லமையையும் சத்துவத்தையும் கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாய் நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்ற வாஞ்சியோடு உங்களுடைய முகத்தை அடிக்கடி நோக்கி பார்க்கிற அன்பு உள்ளங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் தாமே உடைய தூய ஆவின் வல்லமையினாலே அவர்களை இடைகட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவ சோதனைகளை இனம் கண்டுகொள்ளவும், பிசாசிற்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நேரங்களிலே எதிர்த்து நிற்கவும், தப்பி ஓட வேண்டிய நேரங்களிலே ஓடவும், ஆண்டவரே முழுமையாய் உமக்கு பிரியமாய் வாழவும் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் பிறரை மன்னியாமல் இருமாப்போடும், வைராக்கியத்தோடும், கோபத்தோடும், எரிச்சலோடும் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவருடைய மன்னியாத தன்மை அவருடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எவ்வளவு பெரிய தவறை செய்திருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய அன்பினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாய், தங்களுக்கு விரோதம் செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய கிருபையை, இரக்கத்தை தேவரீர் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் பெற்றோரை கவனியாத பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வயது சென்ற பெற்றோர் பாரத்தோடும், ஏக்கத்தோடும், கவலையோடும், துக்கத்தோடும் இருக்கும் பொழுது பிள்ளைகள் அவர்களை கண்டுகொள்ளாமல் உல்லாசமான வாழ்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டு, ஆண்டவரே பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையோ கவனத்தையோ கொடுக்காமல் அன்பற்றவர்களாய், அக்கறையற்றவர்களாய், பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு ஏற்ற உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என் பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடும், துக்கத்தோடும், வருத்தத்தோடும் இருக்கிற அருமையான பெரியவர்களுக்கு நீரை ஆறுதலையும் சமாதானத்தையும் தாரும். பிள்ளைகள் கைவிட்டாலும் நீர் கைவிடாதவர், நீர் மாறாதவர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் விபத்திலே அகப்பட்டு பற்பல விதமான பாதிப்புகளினாலே நொந்து போய், சோர்ந்து போய், உடைந்து போய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சீக்கிரமாய் பூரண சுகம் பெற்று தங்கள் பணிக்கு திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தோட்டம் துறவுகளிலே வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தாருமப்பா. ஆண்டவரே, அவர்கள் தோட்டம் செழித்து வளரத்தக்கதாக தேவையான தண்ணீரை தாரும். எங்கெங்கு மழை தேவையோ அங்கே மழை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய நிலத்தடி நீர் உயர்ந்து பெருகத்தக்கதாக, நீரூற்றுகள் பாய்ந்து வரத்தக்கதாக கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய குறை குற்றங்களை நீர் நீக்கி போட்டு, எங்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் திருமண ஒப்பந்தங்களை காத்துக்கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் உண்மையில்லாமல் இருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அன்றுவரே தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்தரலும். கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அளவு சந்தோஷத்தோடு கீழ்ப்படிய உதவி செய்தரலும். நேசிக்க வேண்டிய அளவு தன் மனைவியை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உடைந்து போய்க் கொண்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இன்னமும் விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டு வைத்தியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் சரீரத்தில் இருக்கிற விஷத்தை அகற்றி பூரண சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் கண் தொடர்பான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அங்காங்கே வைத்தியசாலைகளிலே இருக்கிறவர்கள், சிகிச்சை பெற்று வருகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி அவருடைய கண்களை தொட்டு நீர் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சிறையில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே தவறாய் யாராவது தீர்க்கப்பட்டு அப்படிப்பட்ட இடங்களிலே இருப்பார்கள் என்றால் கர்த்தர்தாமே அவர்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான சீக்கிரமான விடுதலையை தாரும். தவறு செய்தவர்களும் தன்னுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்ப கிருபை தாரும். அவர்களுக்கும் விரைவான ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் குடல் சம்பந்தப்பட்ட வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வைத்தியம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இறங்கியவர்களுக்கு உதவி செய்தலும். மூளையிலே கட்டி என்று சொல்லி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தொடர்ந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரும் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய சமூகத்திலே வைக்கிறோம். அப்பா, நீர் இறங்கி பூரணமான சுகத்தை தாரும். இன்னமும் நரம்பு தொடர்பான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு சரீரத்திலே பல இடங்களிலே வேதனைகளினாலே கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நேரே தொட்டு அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி அற்புதமாய் ஆச்சரியமாய் பூரணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ராஜா, நீர் இறங்கி உதவி செய்தலும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாவல், உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூர்ந்துமை துதிக்கிறவர்களோடு நாங்களும் இணைந்துமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆரம்பிக்கிற புதிய ஆண்டிலே புதிய வல்லமையையும் புதிய கிருபைகளையும் நிறைவாய் தந்து வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற அன்பு உள்ளங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்தின் மூலம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு ஜெபிக்கிற உங்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலர் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதற்காக டிரான்ஸ்வல் ரேடியோவின் சேமிப்பு பெட்டியை பெற்று 3 மாதங்களுக்கு ஒரு முறை தியாகத்தோடும் உற்சாகத்தோடும் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். உங்களுக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். உங்கள் பிரயாசங்கள் எதுவுமே வீண் போகவில்லை என்பதை கர்த்தருடைய நாளில் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்வீர்கள். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தானியேல் 4:33 வரை சிந்தித்தோம். நேபுகாத்நேச்சார் பெருமை கொண்டவனாக நான் கட்டின பாபிலோன் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அவனை பைத்தியக்காரன் ஆக்கினார். அரண்மனையை விட்டு விரட்டப்பட்டவனாக வெளியிலே மிருகங்களோடு சஞ்சரித்துக் கொண்டு மாட்டைப் போல புல்லை தின்று கொண்டிருந்தான். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, 7 ஆண்டுகள் இதுதான் நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கை. இதை குறித்து பாபிலோனில் சரித்திரமும் பாபிலோனிய சரித்திரமும் பேசுகிறது. பெரோசஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் இதை குறித்து எழுதியிருக்கிறார். சரி, தொடர்ந்து தானியேல் 4:34 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன், தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்நேச்சார் புத்தி பேதலித்து அலைந்த காலத்திலேயே தனது கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அப்பொழுது புத்தி திரும்ப வந்தது. மேலும் அவர் கூறும் சாட்சி என்ன என்று அடுத்த வசனத்திலே கவனியுங்கள். தானியேல் 4:35, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள், அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். உலகத்திலே அனைத்து காரியங்களையும் ஆண்டு நடத்துகிறவர் தேவனே என்பதை நேபுகாத்நேச்சார் இப்பொழுது கற்றுக்கொள்கிறான். ஆம் பிரியமானவர்களே, தேவாதி தேவனே சர்வலோகத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார். தனது வாழ்க்கையிலே நடைபெற்ற காரியங்களையும் தேவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொள்கிறான். பெருமை நிறைந்த உள்ளத்தை இப்பொழுது தேவனுடைய சித்தத்திற்கென்று அர்ப்பணிக்கிறான். இன்றும் அநேக விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டியது இதுதான். தங்களை குறித்தே பேசிக்கொண்டு, தங்களை குறித்தே பெருமைப்பட்டுக் கொண்டில்லாமல் தேவனுடைய சித்தத்திற்கு பூரணமாய் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தானியேல் 4:36-37 அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். கவனித்தீர்களா? இப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு புத்தி தெளிகிறது. மீண்டும் பாபிலோனின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ராஜ்யத்தின் மந்திரிகள் உத்தியோகஸ்தர்கள் நேபுகாத்நேச்சாரை சூழ மீண்டும் நிற்கிறார்கள். கடந்த 7 ஆண்டு காலமும் ராஜ்யத்தை தேவன் யாருடைய கரத்திலையும் ஒப்புக் கொடுக்கவில்லை. பிரதம மந்திரியாயிருந்த தானியலுடைய தலைமையிலே ராஜ்யத்தின் காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கும். இப்பொழுது தேவனை அறிய வேண்டியபடி அவன் அறிந்து கொண்டபடியினாலே தேவன் அவனை உயர்த்துகிறார். அவனுக்கு அதிக மகத்துவமும் கிடைக்கிறது. மட்டுமல்ல, அகந்தையாக நடந்தவர்களை தேவனாலே தாழ்த்த முடியும் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக எழுதினான் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எந்த காரியத்தை குறித்தாவது நீங்கள் பெருமை கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த பெருமையை விட்டுவிட்டு அவர் தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். எந்த காரியத்தை குறித்தாவது நீங்கள் பெருமையோடு இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து தானியேல் 5 அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 4 அதிகாரத்திற்கு பின்னர் நடைபெற்ற பல சம்பவங்கள் நமக்கு தெரியவில்லை. இது நடந்து பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடந்த ஒரு சம்பவம் தான் 5 அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. பாபிலோன் சரித்திரத்தில் இருந்து இடையிலே ஒரு பக்கத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தானியேல் 5:1, பெல்ஷாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். இந்த பெல்ஷாசார் யார்? இவன் எப்படி இந்த அரியணைக்கு வந்தான்? கடந்த அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் அரசனாய் இருந்தான் என்று பார்த்தோம். சரித்திரத்திலே இந்த பெல்ஷாசார் ஒரு வித்தியாசமான மனிதனாக காணப்படுகிறான். எனவே இவனை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பாபிலோன் பகுதியிலே நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியிலே கண்டெடுக்கப்பட்ட பீப்பாய் வடிவத்திலான சரித்திர எழுத்துக்களிலே பெல்ஷாசார் நெபோனிதோசுவின் மகன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். இந்த இடத்திலே நேபுகாத்நேச்சாரின் ஆளுகையின் பின்னர் நடந்த காரியங்களை நாம் மனதிலே கொண்டு வர வேண்டும். நேபுகாத்நேச்சாரின் மரணத்திற்கு பின் அவனது ஒரே மகனான மெரோதாக் பாபிலோனின் அரசனானான். இது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 561 நடைபெற்றது. இதை குறித்து 2 ராஜாக்கள் 25:27 நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் 559 இந்த மெரோதாக்கின் சகோதரியின் கணவன் மெரோதாத்தை கொலை செய்துவிட்டு அரியணையிலே அமர்ந்தான். இவனது பெயர் நெர்கல் ஷெரசர். இவனது இளைய மகன் இவனுக்கு பின் பட்டத்திற்கு வந்தான். ஆனால் சில மாதங்களிலேயே நேபுகாத்நேச்சாரின் மற்றொரு மருமகனான நெபுநிதுஸ் அவனை கொலை செய்து பட்டத்து அரசனானான். சொல்லப்போனால் இவன்தான் பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசன். இவன் தனது ராஜ்ய காலத்திலே பெல்ஷாசார் என்னும் மகனை அரியணையிலே அமர்த்திவிட்டு மிக அதிகமாக வெளிநாடுகளிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். இவை எல்லாமே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது. எரேமியா என்ன சொன்னார்? எரேமியா 27:6-7 கவனியுங்கள். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருக ஜீவன்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்து காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகளும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். அதன் பின்பு அநேகம் ஜாதிகளும் பெரிய ராஜாக்களும் அவனை அடிமை கொள்வார்கள். எனவே இந்த வசனத்தின்படி நேபுகாத்நேச்சாரின் பேரனோடு கூட, அதாவது பேரனான பெல்ஷாசாரோடு கூட, நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் காண்பித்த சிலையின் பொன்னாலான தலையின் ஆட்சி காலம் முடிவடைகிறது. மேலும் பீப்பாய் வடிவத்திலான களிமண்ணால் செய்யப்பட்டு எழுதப்பட்ட ஒரு சரித்திர குறிப்பு தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் இந்த நெபுநிதுஸ் சந்திர கடவுளுக்கு ஏறெடுத்த ஒரு ஜெபத்திலே அவனது மகனான பெல்ஷாசாரை குறித்து குறிப்பிட்டிருக்கிறான். ஹெரோடோட்டஸ் என்னும் கிரேக்க சரித்திர ஆசிரியரும் இந்த உண்மையை உறுதி செய்திருக்கிறார். தானியேல் 5 சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் நடைபெறும் பொழுது நெபுநிதுஸ் வெளியே இருந்தான். அப்பொழுது பெல்ஷாசார் பாபிலோனிலே தங்கியிருந்தான். பெல்ஷாசார் தானியேலுக்கு ராஜ்யத்தின் ஒரு பகுதியை தருவதாக கூறும்பொழுது 3வது ஸ்தானத்திலேயே தானியேலை வைப்பேன் என்கிறான். ஏன் பெல்ஷாசாருக்கு அடுத்ததாக 2வது இடத்திலே வைக்கவில்லை? ஏனென்றால் பெல்ஷாசாரே தகப்பனுக்கு கீழ் 2வது இடத்திலேதான் இருந்தான். தானியேல் 5:1 நாம் பார்க்கிற விருந்து நேரத்திலே மேதிய சேனாபதி கோப்ரியாஸ் என்பவன் பாபிலோனை சுற்றிலும் முற்றுகையிட்டிருந்தான். கிரேக்க சரித்திர ஆசிரியரான ஜெனோபோன் என்பவர் எழுதும்பொழுது எப்படி பாபிலோன் பட்டணத்திற்குள்ளே பாய்ந்து கொண்டிருந்த யூப்ரட்டிஸ் நதியின் ஒரு பகுதியை மீண்டும் யூப்ரட்டிஸ் முக்கிய நதி பக்கமாக திருப்பி விட்டுவிட்டு நதி வந்த பாதையிலே படை பட்டணத்துக்குள்ளே வந்து பாபிலோன் பட்டணத்தை கைப்பற்றியது என்பதை எழுதியிருக்கிறார். வேதத்தை குறை கூறுகிற பலர் தானியேல் 5 சம்பவத்தை உண்மை என்று பல்லாண்டு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் உலக சரித்திரங்களை ஆராய்ந்து அறிந்த பின்னரே அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் காணப்பட்ட சரித்திர தொகுப்பு வேத வசனங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்டது. சில வேளைகளிலே சரித்திர ஆசிரியர்கள் பொய் உரைத்திருக்கிறார்கள். எனவே எல்லா காலகட்டங்களிலேயும் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியை பார்க்கும்பொழுது உலக சரித்திரம் வேத வசனங்களோடு சரியாய் பொருந்துகிறதா இருக்கிறது. பெல்ஷாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 முன்பாக திராட்சரசம் குடித்தான் என்று வாசிக்கிறோம். மேதிய படை பட்டணத்திற்குள் நுழைந்திருக்கும் நேரத்திலே இந்த அரசனின் செயலை கவனித்தீர்களா? பெல்ஷாசார் இந்த பட்டணம் யாராலும் ஒரு காலம் கைப்பற்றப்பட முடியாது என்ற எண்ணம் உள்ளவனாய் இருந்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட முற்றுகையையும் வெற்றிகரமாக முறியடிக்கத்தக்கதாக நேபுகாத்நேச்சார் பட்டணத்தை கட்டியிருந்தான். பட்டணத்தின் மதிச்சுவர் 15 மைல் நீளமானது. செங்கல்களினாலே கட்டப்பட்டது. அது 300 உயரமான சுவர். மட்டுமல்ல 4 ரதங்கள் ஒரே நேரத்திலே அந்த மதிலின் மேல் செல்லக்கூடியதாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு போதுமான தானியங்கள் அங்கே இருந்தன. மட்டுமல்ல யூப்ரட்டிஸ் நதியின் ஒரு கிளை நதியை பட்டணத்தின் வழியாக செல்லும்படியாக அமைத்திருந்தார்கள். பட்டணத்தை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட பின்னர் கூட இந்த விருந்திற்கு அவன் ஆயத்தம் செய்திருக்கலாம். அங்கே பிரபுக்களில் 1000 பேருக்கு அந்த விருந்து நடைபெற்றது. அந்த வேளையிலேயும் அவன் திராட்சை ரசம் குடித்தான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றும் பலவீனமான ஆண்களும் பெண்களும் தற்காலிகமான பலனையும் தைரியத்தையும் கொடுப்பது மதுபானம் என்று நினைக்கிறார்கள். பல நாடுகளிலே குடிப்பழக்கம் ஒரு பெரிய கேடாய் அமைந்திருக்கிறது. பள்ளி பருவத்திலும் கல்லூரிகளிலும் இதற்கு அடிமைப்பட்டிருப்பவர்கள் உண்டு. சில ஆசிரியர்களும் சில திருச்சபை தலைவர்களும் கூட இதில் அகப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எத்தனையோ ஏழை எளிய மக்களும் தங்கள் வருமானத்தில் பெரும் பகுதியை குடித்து அழிக்கிறார்கள். குடியானது இன்று எத்தனையோ குடும்பங்களை கெடுத்து போட்டிருக்கிறது. இது எல்லா மனுக்குலத்திற்கும் பெரிய ஒரு பிரச்சினைதான். குடியினாலே ராஜ்யங்கள் வீழ்ச்சி பெற்றிருக்கின்றன. குடி குடியை கெடுக்கும் என்ற வாசகத்தை எத்தனை முறை வாசித்தாலும் உணர்வில்லாமல் குடிப்பதனாலே குடும்பங்கள் சீரழிகின்றன. இங்கே பெல்ஷாசாரும் பெரிய விருந்திலே குடித்துக் கொண்டிருக்கிறான். தானியேல் 5:2-3 பாருங்கள். பெல்ஷாசார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். நகரத்தை சுற்றி எதிரிகள் நிற்கும் அந்த நேரத்திலேயும் குடிபோதையில் இருந்த பெல்ஷாசார் தனது தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சார் கூட செய்யாத காரியத்தை செய்ய துணிகிறான். நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய பொழுது அவன் தேவனை அறியாத ஒரு மனிதனாயிருந்தான். எருசலேம் தேவாலயத்திலிருந்து பாத்திரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தான். ஆனாலும் ஜீவனுள்ள உண்மையான தேவனை குறித்த அறிவுக்குள்ளே அவன் வந்தபொழுது அதை தனியாக பத்திரமாக வைத்துவிட்டான். பெல்ஷாசார் சிறுவனாக அரண்மனையிலே அங்குமிங்கும் விளையாடியவன். அந்த பாத்திரங்களை எடுத்து விளையாட ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அவனுக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். எனவே இப்பொழுது அவைகளை வெளியே எடுத்து தனது விருந்தினர்களை அதன் மூலம் மகிழ பண்ண விரும்புகிறான். இந்த பாத்திரங்கள் இப்பொழுது பரிசுத்தமான பாத்திரங்களாக இல்லை. பரிசுத்தம் என்றால் தேவனுடைய பயனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்டதாகும். என்றாலும் இப்பொழுது பெல்ஷாசார் தனது செயலினாலே அந்த பாத்திரங்களை அசூசிப்படுத்துகிறான். இன்றும் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறவர்களை தேவன் ஏன் உடனே தண்டிக்கிறதில்லை என்று நாம் பேசுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு போதுமான கால அவகாசம் இருக்கிறது. சரியான நேரத்திலே அவர் சரியான காரியங்களை செய்வார். பெல்ஷாசாரையும் அவர் சந்திக்கப் போகிறார். தானியேல் 5:22 நாம் வாசிக்கிறது போல பெல்ஷாசார் தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சார் உண்மையான தேவனை குறித்த அறிவிற்குள்ளே வந்துவிட்டார் என்பதையும் அவன் தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தினார் என்பதையும் அறிந்தவன்தான். என்றாலும் இப்பொழுது தேவாலய பாத்திரங்களை அசூசிப்படுத்துகிறான். நீதிமொழிகள் 29:1 நாம் என்ன வாசிக்கிறோம்? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இப்பொழுது பெல்ஷாசாரின் விருந்திலே அனைவரும் மும்முரமாயிருக்கிறார்கள். மட்டுமல்ல, தேவாலய பாத்திரங்களிலே மதுபானத்தை குடிக்கிறார்கள். இது ஒரு ஒழுக்கக்கேடான காட்சியாயிருக்கிறது. சில கர்த்தருடைய ஊழியர்கள் இந்த பெல்ஷாசாரின் விருந்தை குறித்து மிகப்பெரிய விமர்சனம் செய்வார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே நடைபெற்ற அத்தனை ஒழுக்கக்கேடுகளை குறித்தும் விபரமாக பேசவில்லை. தானியேல் 5:4 அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். பாபிலோனிலே பலவிதமான தெய்வங்களை வழிபடும் பழக்கம் இருந்தது. பாவமான செயல்களிலே கூட அது அவர்களுடைய தேவனை தொழுது கொள்ளும் வழிமுறை என்று எண்ணிக்கொண்டார்கள். சமயம் என்னும் பெயரிலே தேவ தூஷணம் செய்தார்கள். தொடர்ந்து அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். 5 அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோண்டி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிட்டு எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். இப்பொழுது தேவன் நேரடியாக அங்கே இடைபடுகிறார். சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ அவனோடு பேசவில்லை. இந்த மனிதனை சந்தித்து ஆதாயப்படுத்துவதற்காக தேவன் அவனோடு இடைபடவில்லை. பரலோகத்தை துக்கப்படுத்தும் இவனது செயல்களை தேவன் பொறுத்துக் கொள்ளவில்லை. எனவே அந்த விருந்துசாலையின் சுவரிலே அவர் எழுதுகிறார், இது கோபத்தினாலே செய்யப்பட்ட செயலா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். சொல்லப்போனால் ஆம் பிரியமானவர்களே, இங்கே சுவரிலே எழுதியவர்தான் பல்லாண்டுகளுக்கு பின் பாவத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்த பொழுதும் தரையிலே எழுதினார். இதை குறித்து யோவான் 8:11 நாம் படிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் செய்தியை அவளுக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே பெல்ஷாசாருக்கு அவனுடைய அழிவை குறித்ததான செய்தியை கொடுக்கிறார். பரலோகத்தின் தேவனின் செய்தியை அவன் அசட்டை செய்தான். தாத்தாவாகிய நேபுகாத்நேச்சார் மிக தெளிவாக உன்னதத்தின் தேவனே உண்மையான தேவன் என்பதை அறிவித்திருந்தும் இவன் உணர்வற்றவனாய் போய்விட்டான். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் சகோதரனே சகோதரியே, அந்த தேவாதி தேவன் சுவரிலே என்ன எழுதினார் என்பதை குறித்து தொடர்ந்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே படிப்போம். பெல்ஷாசாரின் தாத்தா கர்த்தரை அறிந்து கொண்டான், ஆனால் பேரனோ தேவனை அசட்டை செய்தான். அசட்டை செய்தது மட்டுமல்ல, அவருக்கு விரோதமாக கலகம் செய்தான் என்று நாம் கூறலாம். தேவாலய பாத்திரங்களை துணிகரமாய் எடுத்து தன் உல்லாசத்திற்கு பயன்படுத்தினான். அருமையானவர்களே, பரலோகத்தின் தேவன் அன்பு நிறைந்தவர் என்பதை மட்டுமல்ல, அவர் பயங்கரமானவர் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆலயத்தின் பொருட்களையோ கர்த்தருடைய ஊழியத்தையோ ஊழியக்காரரையோ குறித்து கர்த்தர் வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறார். ஆலயத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயத்தை செல்கிற நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை தொழுது கொள்வோமாக. அவருக்கு முன்னமை தாழ்த்தி அவரை பணிந்து கொள்வோமாக. தேவனை அறிந்திருந்தும் அவரை அறியாதவரை போல அவருக்கு எதிராக, அவருடைய ஆலயத்திற்கு எதிராக, ஊழியருக்கு எதிராக துணிகரமாக செயல்படுவோம் என்றால் தேவன் திட்டமாய் தலையிடுவார் என்பதை மறந்து போக வேண்டாம்.
அன்பர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று பல்வேறு எச்சரிப்புகளை கேட்ட பின்னும் பாவத்தில்தான் வாழ்கிறீர்களா? இன்றைய சூழலில் மனிதனின் கவனங்களை சிதறடிக்கும் டிவி, கணினி, சினிமா போன்றவைகளின் மத்தியில் பரிசுத்தமாய் வாழ்வது இயலாத காரியம் என்று சாக்குப்போக்கு சொல்கிறீர்களா? இந்த வாழ்வு ஆண்டவர் கொடுத்த ஈவு. இந்த நிமிடம் வரை நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை என்பதை சிந்தித்து பாருங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டும் செய்வேன், அவருடைய பிள்ளையாக வாழுவேன் என்று தீர்மானம் செய்யுங்கள். எதை மறந்தாலும் ஜெபிக்க மறக்காதீர்கள். எதை குறைத்தாலும் வேத வாசிப்பை குறைக்காதீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் உங்களை இடை கட்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது பாவ இச்சைகளை ஜெயிப்பீர்கள், பரிசுத்தத்தை பரிசாக பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:8. நீதிமான் இக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான். நீதிமொழிகள் 11:8.